ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 3. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எம்பெருமான் ஸ்ரீமத் மாதசிவஞான சுவாமிகள் திருவடியில் போற்றி பரவி கொண்டு மூன்றாம் சூத்திரத்துக்குள் சிந்தனை நம்ம சிந்தனை செய்யப்பட்டுவோம். இப்போ முதல் சூத்திரம் பதி நிச்சயம் செய்யப்பட்டது, இரண்டாவது சூத்திரத்தில் பாச நிச்சயம் செய்யப்பட்டது, கண்மமலம் கண்மம் மாயை ஆணவ மலம் நிச்சயம் செய்யப்பட்டது, இதெல்லாம் இருக்கு என்று நிறுவிட்டார். அந்த அந்த மலங்களை பற்றி சொல்லும்போது சில உயிர் அந்த மலத்தோடு தொடர்புடைய பல அரிய கருத்துக்களை அருள் சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கு எடுத்துரைத்தார். இப்ப மூன்றாவது சூத்திரத்துல ஆன்மாவாகி நம்மளை பத்தி சித்திரம், ஆன்மான்னு ஒன்னு இருக்கு, பதிய நிச்சயம் பண்ணியாச்சு, பாசத்தை நிச்சயம் பண்ணியாச்சு, ஆன்மான்னு ஒரு ஒரு பொருள் இருக்கிறது, முப்பொருள் உண்மையில ரெண்டு பொருள் நிச்சயம் பண்ணியாச்சு, இப்ப மூன்றாவது பொருளாகி ஆன்மா, இந்த ஆன்மாவை நிச்சயம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த மூன்றாவது சூத்திரம். ரொம்ப குறைவான பாடம் தான். உயிரினப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய் உற்று செயிறுறும், இச்சா ஞான செய்திகள் உடையதாகி பயில் உறும், இன்ப துன்ப பலங்களும் நுகரும் பார்க்கில் துயிலொடும் அஞ்சவத்தைப்படும் உண்மை துரியாதீதம். அப்படியே சிவஞான போதம் மூன்றாவது சூத்திரத்தினுடைய விரிவுரை தான் இந்த பாடல். மூன்றாவது சூத்திரம் யாருக்கா ஞாபகம்? அன்பர் பெருமக்களுக்கு சிவஞான போதம் மூன்றாவது சூத்திரம் ஞாபகம் இருந்தா சொல்லலாம். ஆன்மவாதிகளை நம்முடைய அருள் சிவாச்சாரிய சுவாமிகள் மறுக்கின்றார். யாரெல்லாம் அந்த ஏழு வகை ஆன்மவாதிகள் என்று பார்க்கும் பொழுது, இப்ப ஆன்மான்னு இப்ப நம்ம சைவ சமயத்தை பொறுத்த மட்டும் பதியின்னு ஒருத்தர் இருக்கிறார், பாசம்னு ஒன்று உண்டு, அப்புறம் பசு என்று ஒன்று உண்டு. இந்த பசுவும் பதியும் பசுவும் சித்து பொருட்கள், உயிருடைய பொருட்கள், அறிவுடைய பொருட்கள். சில சமயங்கள் சில சமயவாதிகள் ஆன்மா என்ற ஒன்றை ஏற்றுக்க மாட்டான், ஆன்மான்னு ஒரு பொருளே கிடையாது அப்படின்னு சொல்ற பல சமயவாதிகள் இருக்கான். அவ அந்த ஒரு ஐயத்தை நீக்கும் பொருட்டு தான் இந்த சூத்திரத்தை நமக்கு தெளிவுபடுத்துறேன். இந்த மூணு தெளிவடைஞ்சாதான் நமக்கு வந்து அடுத்த முதல்ல நிச்சயம் செய்து விட்டோம், பதி இருக்கு, பசு இருக்கு, பாசம் இருக்கு, நிச்சயம் செய்துட்டா அப்புறம் அதனுடைய தன்மை அதனுடைய இலக்கணம் என்னன்னு அடுத்த 4, 5, 6 சூத்திரம், பசு இலக்கணம் என்ன, பாச இலக்கணம் என்ன, பதி இலக்கணம் என்ன அடுத்து முடிச்சு, அதுக்கப்புறம் சாதனவியல், நீ என்ன இப்போ நீங்கள் கைகொள்ள வேண்டிய நெறிமுறை என்ன, அதுக்கப்புறம் கடைசி 3 சூத்திரம் பயணிகள், என்ன பயனை அடைய இருக்கின்றாய். அதனால் அற்புதமான நிறுத்த முறையிலே இந்த சிவஞான போத நூல் அதை தெளிவு செய்யப்பட்ட சித்தியார் அமையப்பட்டிருக்குது. இல்லை முதல் ஆன்மவாதி யார் அப்படின்னா, ஆன்மாங்கிற ஒன்னே இல்லை சூன்ய ஆன்மாவாதிகள் என்று சொல்லுவார். சூன்யம்னா ஒன்றுமில்லை, ஆன்மான்லாம் நீ கதை விடாதீங்க, ஆன்மான்னு ஒரு பொருளே கிடையாது, உடம்புல இருக்கவரை இருப்போம் அப்புறம் பேரும் அவ்வளோ, ஆன்மான்னு ஒரு தனிப்பொருள் கிடையாது என்பது அது ஒரு ஆன்மவாதிகள். அது வந்து இந்த உலதா என்று சொல்லக்கூடிய அந்த 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 சொல்லிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்த ஆன்மவாதிகள் வந்து இது உடம்பே, இந்த பரு உடம்பே, நாம் இன்னைக்கு நீங்களாம் நம்மலாம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பரு உடம்பே தான் ஆன்மா, இந்த கை காலு இந்த தோளெல்லாம் இருக்கு இல்லையா, மெய்வாய் கண்முக இதெல்லாம் தான் ஆன்மா என்று பரு உடம்பு தான் ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மவாதிகள். இன்னொரு ஆன்மவாதிகள் ஐம்புரிகளே ஆன்மா, ஐம்புரியில்னா எதுவுமே நடக்காது, எதையும் கேட்க முடியாது, பேச முடியாது, உணர முடியாது, அதனால ஐம்புரிகள் தான் ஆன்மா, வேற எதுவும் இல்லை. இன்னும் சிலர் சூக்கும தேகத்தை ஆன்மா என்று கூறுகிறார்கள். சூக்கும தேகம் தான் பல்வேறு இந்த கடைசி வரை நம்மோடு இருக்கக்கூடியது, அதனால் அது சூக்கும தேகத்தை சார்ந்து தான் பல தூள தேகங்கள் வருகிறது, அதனால் சூக்கும தேகம் தான் ஆன்மா. சில ஆன்மவாதிகள் பிராணவாயுவே ஆன்மா, இந்த மூச்சு இருக்கலையே, இப்போ மூச்சு அடைக்கிட்டோம் அப்படின்னா உயிர் பிரிஞ்சிடும், மூச்சு இருந்தால் தான் இந்த இந்த உடலில் வந்து ஒரு இயக்கம் இருக்குது, மூச்சு இல்லை அப்படின்னா இயக்கம் இல்லை, அப்போ அந்த பிராணவாயு தான் ஆன்மா. பார்க்கறது கொஞ்சம் நல்லா சரியாக இருக்க மாதிரி தான் தெரியும், பிராணவாயு தான் ஆன்மான தவறு. இன்னும் சிலர் ஆன்மாங்கிற ஒரு பொருளே கிடையாது, பிரம்மன் தான் ஆன்மா, பிரம்மே தான் ஆன்மாவாக இருக்கிறது என்பது இன்னும் சிலர். கடைசியில் இருக்கக்கூடிய ஏழாவது இருக்கக்கூடிய ஆன்மாவாதிகள் யார் அப்படின்னா, எதுவுமே ஆன்மா இல்லை, உடம்பு ஆன்மா இல்லை, ஐம்புரி ஆன்மா இல்லை, பிராணவாயு ஆன்மா இல்லை, சூக்கம் தேக ஆன்மா இல்லை, இது எல்லாத்தையும் சேர்த்தா அது ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க ஏழு பேர், இவங்க ஏழு பேரையும் அரங்க சிவாச்சாரிய சுவாமிகள் எப்படி மறுக்கின்றார் என்பதுதான் இங்கே பாடல். இல்லை, இந்த முதல்ல இந்த உடலே ஆன்மை, இந்த ஆன்மாங்கிற ஒரு பொருளே இல்லை அப்படின்னு சொல்ற ஆன்மவாதிகள்கிட்ட எப்படி நம்ம மறுக்கணும்னு பார்ப்போம். ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து கண் ஆன்மா இல்லை, கை ஆன்மா இல்லை, கால் ஆன்மா இல்லை, தலை ஆன்மா இல்லை, இந்த உடம்பு ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லைன்னு ஒன்றா சொல்லிகிட்டே வர்றான் இல்லையா. ஆமாம், ஆன்மா இல்லை சொல்றது யார், நான் தான் சொல்றேன். நான்னா யார், நான் அறிவுடையே பொருள். ஸோ ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லைன்னு ஒரு பொருள் சொல்லுது இல்லையா, அதுதான் ஆன்மா என்று அறிவுடைய பொருள் தானே பேச முடியும். சூன்யமான இல்லாத பொருள் வந்து பேச முடியாது இல்லையா, அதனால அதிலேயே நம்ம அவனை மறுக்கிறோம். இப்படி இல்லை இல்லை என்று சொல்கிறாயே, அது நீ சொல்வதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, அதை சொல்வது எது, அதை பேசுவது எது, அதுதான் ஆன்மா. எனவே ஆன்மா இல்லை என்று நாம நீ சொல்வது தவறு என்று நிறுவுறோம். அடுத்து பரு உடம்பு, உடலையும் உயிரையும் பிரித்து பார்க்க முடியாது, அப்படி ஒரு நீக்கமாக நடந்திருக்கிறது. காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வலிக்குது உடல், உடம்பெல்லாம் அந்த வலி வருது, தலைவலினாலும் இருக்க முடியல, உடல் இல்லாமல் உடலையும் உயிரையும் பிரித்து பார்க்கவே முடியல. ஆனால் இந்த உடல் ஆன்மா இல்லை என்பதை ரொம்ப எளிமையாக காட்சி அளவிலேயே நம்ம வந்து நிறுவி விடலாம். எல்லாரும் இறப்பு விட்டு பேப்பீங்க இல்லையா, எது என்ன காரணத்தால் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறான், அது வரை இருக்கிறார், எல்லாம் பேசிட்டு இருக்கா இருக்கிறார், திடீர்னு இல்லை, இறந்துட்டாருன்னு என்ன காரணத்தை சொல்கிறாங்க, அங்கே ஏதோ நடந்திருக்குது, அவருடைய உடலை விட்டு ஒரு பொருள் நீங்கி இருக்கிறது, அந்த நீங்கிய பொருள் தான் ஆன்மா, இந்த உடம்பு ஆன்மா இல்லை. இதை மெய்கண்டா சொல்லும்போது எனது உடல் என்று அற்புதமாக சொல்லுவார். நீங்கள் வந்து நம்ம தலை வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு என்னோட தலை ரொம்ப வலிக்குது, என்னோட கை வலிக்குது, என்னோட கால் வலிக்குது, என்னோட வயிறு வலிக்குது, இதுதான் சொல்லுவோம். என்னோட ஹார்ட்டில் ப்ராப்ளம், ஹார்ட் நான்னு சொல்லுவோமா, கால் நான்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம் இல்லையா. என்னோட அப்படின்றோம் பார்த்தியா, எதெல்லாம் எனது எனதுன்றமோ அது ஆன்மா கிடையாது. ஆன்மாலேருந்து அது அது சொல்லே பிரித்து பார்க்கறது. அது இப்போ வீடு இருக்குது, என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய பணம், என்னுடைய வேலை, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம இதெல்லாம் என்னுடையன்னு சொல்லிட்டு வரோமோ அதெல்லாம் அந்த உயிர்லேருந்து இயல்பாகவே பிரித்து வைத்து அறியப்படுகிறது. அது உன்னுடையது அல்ல, வீடு வேறு நீ வேறு, கார் வேறு நீ வேறு, நிலை வேறு நீ வேறு, உன்னுடைய வாட்ச் வாட்ச் வேறு நீ வேறு, அதெல்லாம் எதெல்லாம் எனது எனதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம இல்லை. அப்போ எனது உடம்புன்னு நம்ம சொல்லுவோம், என் உடம்புக்கு முடியல, அப்போ அந்த உடம்பு உன்னோடது இல்லை, அப்போ அந்த உடம்புக்கு அப்பாற்பட்டது ஆன்மா. அடுத்து மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற இந்த ஞானேந்திரியங்களே ஆன்மா என்று கூறுகிறார் சில அந்த ஆன்மாவாதிகள். அவங்களுக்கு சொல்லும் பொழுது அரவிந்த சிவாச்சாரிய சுவாமிகள் ஞானேந்திரியம் மட்டுமில்லைன்னு சொல்லும்போது இச்சா ஞான செய்திகள் உடையதாகி பயில்வரும் உயிர் என்று அதில் விளக்கமாக சொல்கிறார். ஞானேந்திரியம் மட்டும்தான் அந்த உயிருக்கு இருக்கா, அதுக்கு இச்சை இருந்தால் தானே ஞானேந்திரியம் செயல்படும், ஞானம் இருக்கணுமே, கிரியா இருந்தால் தானே அது பலன்களை அனுபவிக்க முடியும். எனவே ஐம்புரிகள் மட்டும் ஆன்மான்னு சொல்லிட முடியாது. இது ஒரு விளக்கம். இதுக்கு இரண்டாவது விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஐம்புரியும் ஒரு பொறி, அந்தந்த பொறி ஒவ்வொன்றா தான் அறியும். கண் பார்க்க மட்டும்தான் செய்யும், கண் கேட்குமா, கேட்காது. காது கேட்க மட்டும்தான் செய்யும், காது பார்க்குமா, பார்க்காது. வாய் பேச மட்டும்தான் செய்யும், வாய் பார்க்குமா, பார்க்காது. அந்தந்த பொறி அந்தந்த தொழிலை தான் செய்யும். அப்போ ஆன்மா நீ இந்த ஐந்தையும் சொல்லும் பொழுது எப்படி பொருந்தும், அப்போ இந்த ஐந்தையும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் இருக்கு இதுக்கு அப்பாற்பட்டு. நீ சொன்ன ஐம்பொறிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருள், இந்த ஐம்பொறிகளையும் பயன்படுத்தி விஷய ஞானத்தை பெறுகிறது, பார்க்கிறது, கேட்கிறது, உணர்கிறது, எல்லாம் மற்ற அறிவிச்சை ஞானத்தை செயல்படுத்தி அதை உணர்கிறது. அப்ப அந்த பொருள் என்ன, அதுதான் ஆன்மா என்று ஐம்புரி ஆன்மாவாதிகளை மறுக்கிறார். இன்னும் சிலர் சூக்கும தேகமே ஆன்மா, இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு சரியா இருக்கிற மாதிரி தெரியும். சூக்கும தேகமே ஆன்மா, ஏன்னா சூக்குமதேகம் புரியட்ட காயம் தான் கடைசி வரை முக்தி நிலை வரை நம்மோட இருக்கிறது. முக்தி நிலையில தான் சூக்குமதேகம் நம்மை விட்டு விளைகிறது. அதனால அந்த சூக்குமதேகமே ஆன்மா என்று சொல்லுவார். அது அது பொருந்துமா என்று பார்த்தோம் அப்படின்னா, நனவு நிலையிலையும் சூக்குமதேகம் வந்து ஆன்மாவோட தொடர்புடையதான் இருக்குது, கனவு நிலையிலையும் தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போ கனவு கண்டிருப்போம், நனவில் இப்போ நம்ம நீங்கள் இன்னைக்கு என்னென்ன பண்ணீங்கன்னுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்சமாவது எடுத்து சொல்லிடலாம். சிவஞான சித்தியார வகுப்பில் இத்தனை பேர் இருந்தாங்க, என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க, இது நனவு நிலை. இப்போ கனவு நம்ம காண்றோம். இப்போ நனவு நிலையில நம்மளோட சூக்குமதேகம் இருக்குது, கனவு ஒரு கனவு காண்கிறோம். காலையில் எழுந்த உடனே அந்த கனவு முழுமையாக யாராலையாச்சும் சொல்ல முடியுமா? சரியாக கனவு வந்து சிவகோயில் தெப்ப குளத்துக்கிட்ட நான் நிற்கும் போது ஆரம்பிச்சுது. அங்கேருந்து அப்படியே நடந்து போனேன், அப்படியே அடுத்த தெருவுக்கு போனேன், அங்கே எங்களுடைய நண்பர் வந்தான். அப்படி முழுமையாக நம்மளால் திரைக்கதையாக சொல்ல முடியுமா? போன மாதிரி இருந்தது, திடீர்னு அவர் வந்தார். அங்கே போய்கிட்டு இருக்கும்போதே நம்ம எங்கெல்லாமோ போயிடுவோம், ஒரு மந்திரவாதி வருவார். இந்த மாதிரி கனவுல வந்து எது வருதுன்னே தெரியாது. பல பேர் நான் என் வாழ்க்கையில் பல முறை கண்ட அனுபவம், பெங்களூரில் பணி செய்த காலங்களில் பேச்சுலர்ஸ் அந்த காலத்தில் திடீர்னு ஒருத்தர் ராத்திரி அலறுவார், சத்தம் போடுவார். என்னன்னு பார்த்தா பெரிய பாதாளத்துலேருந்து விழுந்த மாதிரி கனவு, பள்ளத்துக்குள்ள. அவர் உண்மையிலே விழுந்திருக்காரு. வாக்க மனத்தால் செய்த பாவத்தெல்லாம் மனத்தால் அனுபவிக்கணும்னா கனவுல தான் நம்ம அனுபவிப்போம். மனத்தாலே யாருக்காச்சும் தீங்கு நினச்சிருப்போம் இல்லையா, அந்த தீங்கெல்லாம் வந்து கனவுல தான் அனுபவிப்போம். அவன் ரெண்டு கண்ணத்துலையும் பலார பலான்னு ரெண்டு அற விடணும்னு நினைப்போம். அந்த அறை வந்து இவருக்கு சுசூக்கும தேகத்தில் விடும் கனவுல. ஆனு இரவு அலறுவர். அப்ப அந்த கனவுல கண்ட அந்த காட்சிய நினைவு நிலைக்கு வந்தவொன்னு சொல்ல முடியாது, தடுமாறு ஞாபகம் இருக்காது. அது அந்த கோயில் மாதிரிதான். இப்ப நம்ம அடியார்ல சொல்லி கேட்டு, ஆமா ஐயா நம்ம போன கோயில் மாதிரியே இருந்தது ஐயா, திருவிழிமலை மாதிரியே இருந்தது, அங்க அந்த சன்னதி இருந்தது, அதுக்கப்புறம் அது எந்த கோயிலும் தெரியல. இது இயல்பு, எல்லாருக்குள்ள இயல்பு. இப்ப சூக்கும தேகம்தான் ஆன்மா அப்படின்னா, நனவு நிலையில எல்லாத்தையும் சொல்ல முடிந்த அந்த உயிரால ஏன் கனவு நிலையில உள்ளதை மறக்குது? அப்ப அது சூக்கும தேகம் ஆன்மா இல்லை என்று நிறுவினார். அடுத்தது பிராணவாயு. இது கொஞ்சம் கடினமானது, பார்ப்பது கேட்டா நம்புற மாதிரிதான் இருக்கும். மூச்சை விட முடியலன்னா உயிர் பிரிஞ்சு போயிருமே, உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா எந்த செய்தியும் இல்லை, எந்த உணர்வும் இல்லையே. இந்த பிராணவாயு உடம்புல இருக்கிறவரைதான் நம்ம வந்து ஒரு நம்ம வந்து செயல்பட முடியுது. பிராணவாயு நீங்கிருச்சுன்னா பிணம்னு சொல்லிடுறோம். அதனால பிராணவாயு தான் ஆன்மா அப்படின்னா, இதை வந்து சைவ சித்தாந்தத்தில் எவ்வளோ அற்புதமான முறையில் உரிய அளவையை கொண்டு அதை நிராகரிக்கிறாங்கன்னு பார்த்து. பிராணவாயு தான் ஆன்மானா எல்லாருமே சொல்லி கேட்க நல்லா தான் இருக்கும், நம்புற மாதிரி தானே இருக்கு. என்னால் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மேலே மூச்சு அடைக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ பிராணவாயு ஆன்மா இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது? இப்போ பிராணவாயு எப்பெல்லாம் செயல்படும்? பிராணவாயுக்கு ஓய்வு உண்டா? ஓய்வே கிடையாது, மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஒவ்வொரு நொடி பொழுதும் மூச்சு உள்ளெழுத்து வெளியே விட்டுக்கிட்டே தான் இருப்போம். நனவு நிலையில் இருக்கும்போது, நனவு நிலையில் இருக்கும்போதும் பிராணவாயு நம்ம சுவாசி நம்ம சுவாசித்து கொண்டு தான் இருப்போம். தூங்கிட்டோம் படுத்து உறங்கும்போது பிராணவாயு நிற்குதா? தூங்குறவங்கக்கிட்ட மூக்கை கொஞ்சம் அமுகி பாருங்கள், சிலர் வாயாலே சுவாசிப்பாங்க, அது வேறு விஷயம். பல்வேறு மியூசிக்கெல்லாம் வரும், ஓசையோடலாம் தூங்கும், அது வேறு விஷயம். அப்பவும் அந்த பிராணவாயை நிறுத்திட்டோம் அப்படின்னா அவர் எந்திரிச்சிருவார். சுவாசம் நின்றுச்சுன்னா எந்திரிச்சிருவோம். அப்ப அந்த உறக்கத்துல பிராணவாயு இருக்கு, நனவு நிலையிலையும் பிராணவாயு இருக்கிறது. நனவு நிலையில யார் பேசினாலும் கேட்குது, எல்லாத்தையும் உணர முடியுது, எல்லாம் செய்யறோம். பக்கத்து வீட்டுல ரெண்டு தெருதில் யாராச்சும் பேசினாலும் நம்மளை பத்தி பேசுறாங்க, அவங்க இன்னொரு பேசுறான் என்னன்னு பாருங்க. என்ன பத்தி பக்கத்து அடுத்த ரூம்ல இருப்போம், என்ன பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்ததுன்னு கேட்போம். இந்த ரூம்ல இருந்தே நமக்கு அந்த விஷயம் கூட விளங்கியிருக்காது, ஆனால் கேட்டுரும். நனவு நிலையோட கனவு நிலையில படுத்திருப்பார், தூங்கிக்கிட்டு இருப்பார், நல்ல பக்கத்திலே இருந்து திட்டுவான், இந்தா தூங்குதப்பார் இது அப்படி. காதில் விழுமா? கேட்குமா? கேட்காது. ஏன் கேட்கல? நனவு நிலையில கேட்டது, உறங்கும் போது கேட்கலையே. பிராணவாயு தான் ஆன்மான்னா பிராணவாயு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பிராணவாயு தான் ஆன்மா என்றால் நனவு நிலையில பிராணவாயு செயல்படும் போது இந்த உயிர் உணர்ந்து பதில் கொடுத்தது, கேட்க முடிந்தது, பேச முடிந்தது, எல்லாம் செய்ய முடிந்தது. ஆனால் உறங்கி கொண்டிருக்கும் போது அந்த கருவிகளிலிருந்து உயிர் நீங்கி இருக்குது. ஏன்னா உறங்கும் போது வந்து நம்ம இந்த உயிர் பல கருவிகளிலிருந்து நீங்கி போயிடும். காது கேட்காது, எதுவுமே கேட்காது. சிலரை எழுப்பணும் அப்படின்னாலே தேருக்கு தடி போட்ட மாதிரி தான் எழுப்பணும். இப்பெல்லாம் பார்க்குறோம் காலையில் இந்திரி இந்திரின்னு குழந்தைங்களை எழுப்புறோம் அப்படின்னா தேருக்கு தடி போட்ட மாதிரி ரெண்டு அடி அடித்து எழுப்புறவங்களாம் இருக்கு. சிலருக்கு தண்ணி ஊற்றினா தான் எந்திப்பாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கு. ஏன்னா எங்கேயோ போயிடுறாங்க, தத்துவங்களாம் தாண்டி எல்லா கருவிகளையும் தாண்டி இந்த உயிர் ஓய்வெடுத்துட்டு இருக்கு. இப்போ இங்கே செய்தி என்ன அப்படின்னா, நனவு நிலையில் பிராணவாயு இருக்கும்போது இந்த உயிர் எல்லாத்தையும் உணர்கிறது. அதே பிராணவாயு கனவு நிலையில் தூங்கி கொண்டு இருக்கும்போதும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த உயிர்கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை, செயல்பாடும் இல்லை. ஐம்புரிகள் ஐம்புரிகளோடு இந்த உயிர் சேர்ந்திருக்கல, ஆன்மா சேரலை. அதனால தான் காரணம். அப்போ பிராணவாயு ஆன்மா இல்லை. எப்படி ஆன்மா இல்லை? இப்போ வந்து ஒரு அரசன் இருக்கிறான். அரசன் வந்து வீதி உலாலாம் போயிட்டு வர்றார். அவர் வீதி உலா போயிட்டு வந்து அரசவையில் மீண்டும் ஒரு வந்து இருக்கும்போது அமைச்சர்கள் என்ன பண்ணி ஆகணும், கூட வந்து அமர்ந்தாகணும். அமைச்சர்கள் தளபதி சேனாபதி மேய்க்காவலர்லாம் கூட இருப்பாங்க. அவங்க எப்போ உறங்க போக முடியும்? அமைச்சர்கள்லாம் அரசன் ஓய்வெடுத்த பிறகுதான் அமைச்சர்கள் ஓய்வெடுக்க முடியும். நம்ம சைவ சமய மரபுப்படி சொன்னோம் அப்படின்னா, குருநாதர் துயிலுக்கு சென்ற பிறகுதான் சீடன் துயில் கொள்ளணும். திருமடத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, குரு சீட பரம்பரையில் நம்ம திருமடத்தில் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னா, இருக்கிறோம் அப்படின்னா, குருநாதர் ஓய்வெடுத்த பிறகு தான் நம்ம ஓய்வெடுக்கணும். குருநாதர் அமுது எடுத்த பிறகு தான் நம்ம அமுது எடுக்கணும். இதுதான் மரபு. இப்போ தலைவன் என்ன செய்த ஒரு காரியத்தை செய்த பிறகு தான் பின்னாடி இருக்கக்கூடிய மற்றவர்கள் செய்ய முடியும். இந்த இடத்துல உயிர் ஆன்மா தான் தலைவன். ஐம்புரிகள் அந்தக்கரணங்கள் மற்ற எல்லாமே அமைச்சர்கள் போல அந்த தலைவனுக்கு ஏவல் பணி செய்யக்கூடிய கருவிகள். இப்போ பிராணவாயு தான் தலைவன் ஆன்மான்னு நீங்கள் கொண்டீர்களே, ஆனால் தலைவன் இயங்கி கொண்டிருக்கின்றான். அப்போ அமைச்சர்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களா? அந்த கரணங்கள் ஐம்புரிகள்லாம் தூங்குறது பொருத்தமாகவே இல்லையே, அது தூங்க முடியுமா? வாத்தியார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பசங்க தூங்குன்னா என்ன எழுப்பி விட்டுருவார் இல்லையா? தூங்கக்கூடாது, எழுப்பி விட்டுருவார் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ பிராணவாயு ஆன்மா இல்லை என்று கூறுகிறார். அடுத்தது பிரம்மமே ஆன்மா. ஆன்மாங்க ஒன்றே கிடையாது, பிரம்மந்தான் ஆன்மாவாக இருக்குது என்றால் உணர்த்த உணர்தலின் என்று கூறிவிடுகிறார். உணர்த்த உணர்தலின் இங்கே வந்து அஞ்சவத்தைப்படும் அருள்சவாச்சிய சுவாமி சொல்கிறார். அஞ்சவத்தை நனவு கனவு உறக்கம் பேரிறக்கம் உயிர் படங்கள், அதை நம்ம நான்கு அசூத்திரத்தில் விரிவாக சிந்திக்கிறோம். இந்த உயிர் வந்து ஐந்து அவத்தைப்படும். இந்த உயிர் வந்து நனவு கனவு உறக்கம் பேரிறக்கம் உயிர் படங்கள் என்று ஐந்து நிலையிலிருந்து அவத்தைப்பட்டு தான் ஆன்மா உணரும். கேவல நிலையில் இருக்குது உயிர்ப்படங்கள் நிலை, இப்போ நம்ம இருக்குது நனவு நிலை. இந்த கனவுக்கு போயிட்டா உயிர் இந்த கனவு நிலைக்கு போயிடும், பல கருவிகள் நீங்கி விடும். அடுத்த கனவுலேருந்து உறக்கத்துக்கு போ அத்து உறக்கம் பேரறக்கணும் போகும்போது இன்னும் பல கருவிகள்லேருந்து நீங்கி இருக்கும். இப்படித்தான் உயிர் உணர்கிறது. ஆனால் இறைவன் ஐந்தவத்தைப்படுவதில்லை. இறைவன் ஐந்தவத்து அவத்தைப்படுவதில்லை. உயிர் உணர்த்த உணர்வது இறைவன் அறிவாங்கு அறிவான். யாரும் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, முற்று உணர்வின் இயற்கை உணர்வின். அதனால பிரம்மமே ஆன்மா என்று சொன்ன அந்த வாதம் பிழையுடையது என்று மறுத்து விடுகின்றோம். கடைசியாக இந்த சமுதாய கூட்டு அனைத்தும் கூடிய ஐம்புரி அந்த கரணங்கள் ஞானேந்திரியம் எல்லாமே கலந்ததுதான் இந்த ஒரு தத்துவ கூட்டம்லாம் தான் ஆன்மான்னு சொல்லும் பொழுது, உடம்பு எப்படி மறுத்தமோ அது பருவுடம்பு தான் ஆன்மான்னு சொன்னது எப்படி மறுத்தமோ அதை கொண்டே இங்கேயே மறுத்து விடுகின்றோம். மற்ற ஆறு ஆன்மவாதிகளை எந்தெந்த காரணங்கள் சொல்லி மறுத்தமோ அத்தனை காரணமும் இந்த ஏழாவது ஆன்மவாதிக்கும் பொருந்தும். ஐம்புரி ஆன்மா இல்லைன்னு மறுத்தம் ஏன்? ஐம்புரிக்கு அப்பா ஒரு பொறி, ஐம்புரி ஒரு பொறி வந்து ஒரு ஒரு சீல தான் செய்ய முடியும், ஐந்து சீலையும் செய்ய முடியாது. அப்போ ஐந்து ஐம்புரிக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிர் உணர்கிறது பெறுகிறது என்று சிந்தித்தோம். அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் பிராணவாயு பண்ணும். ஆகுது ஏழு ஆன்மவாதிகளையும் இந்த பாடலிலே மறக்கின்றார் அருள்மிகு சிவாச்சாரியார் சுவாமிகள். அடுத்த பாடலிலே உடலின் வேறு உயிர் ஏன், இந்த உடலன்றோ உணர்வது எண்ணின் உடல் சமமான போதும் உடலினுக்கு உணர்வு உண்டோதான், உடலின் வாயு போனால் உணர்ச்சியின்றி உடலுக்கெண்ணின் உடலின் வாயு போகாத உறக்கத்தும் உணர்வது என்றே. இந்த பாடலில் உடம்பு தான் ஆன்மான்னு சொல்ற பருவுடம்பு தான் ஆன்மான்னு சொல்றவங்கள கொஞ்சம் விரிவாக இருக்கிறார். உணர்வு யாருக்குப்பா, உடலுக்கா இல்லை உயிருக்கா? சவமான பிறகு எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஏதாவது பேசுவாங்களா அவங்க? யார் பேச முடியுமா? ஊரெல்லாம் கூடி ஒக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு பேரணிக்கு பிணமென்று பேரிட்டு. இது வந்து திருமந்திரம், இது திருமந்திர பாடல். இடியல் காணர் கோயிலும் சில்வர அதே மாதிரி ஒரு பாடல். நீர்நீள் மூழ்கி நினைப்புழிந்தார்களே. ஒரு உடல் இருந்து உயிர் பிண பிணம் பிண அந்த பிணத்தை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்ட நம்ம சொல்லிட முடியாது. உடல் வேறு உயிர் வேறு அப்படிங்குது. அதுக்குதான உணர்வு இருக்கு. நேற்று பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு பேசலையே. என்ன காரணம்? அந்த உடலை விட்டு உயிர் நீங்கி விட்டது. அது உடல் சமமான போதும் உடலுக்கு உணர்வு உண்டோதான். அவருக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும், இறந்து போயிட்டாரு, பக்கத்தில் ஃபில்டர் காஃபி வச்சு போட்டு கொடுப்போம். அவருக்கு பிடிக்கணும் வச்சா வந்து குடிப்பாரா? இப்போ இவ்வளோ நாளாக குடிச்சிக்கிட்டு இருந்த ஆளுங்க இல்லைப்போ, இது வெறும் கூடு. அவருக்கு ரொம்ப பிரியமான கடைசி பேத்தி வந்திருக்கு. அவர் எப்போ படுக்கையில் இருந்தாலும் எந்திரிச்சு பார்ப்பாரு. பேத்தி வந்தும் பார்க்கல. என்ன பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் இப்போ அங்கே இல்லை. ஆன்மா இல்லை, உடல் வேறு உயிர் வேறு. உடலின் வாயு போனால் உணர்ச்சி என்று உடலுக்கு எண்ணின் உடலின் வாயு போகாத உறக்கத்து உணர்வு என்றேன். அடுத்து இந்த பிராணவாயு ஆன்மாவாதிகள் வர்றாங்க. உடல்ல வாயு இல்லை அப்படின்னா சவம் சொல்றீங்க இல்லையா? அப்ப அதுதான் ஆன்மா. நான் இன்னொரு நிலையும் இருக்குது. உயிரோடு இருக்கும்போதே சவம் நம்ம சொல்லுவோம். இப்ப அந்த உறங்கக்கூடிய அந்த நிலை, நீ சொல்லக்கூடிய அந்த பிராணவாயு ஏங்கிக் கொண்டிருக்கும் காலத்திலே உயிர் உணர்வற்று கிடைக்கிறது. சவத்தை போல அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு சவத்துக்கு சம்பந்தம் இல்லையா? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது பிறவி. ஓகே, பிறவின்னு வள்ளுவர் பெருமானை சொல்லியிருக்கார். உறங்குறது ஒரு இறப்புக்கு சம்பந்தான், கிட்டத்தட்ட ஒரு இறந்த நிலை தான். அதனால தான் படுக்கையில் உறங்கி கிடந்த உடனே நம்ம சுத்தம் செய்யாமல் நீராடாமல் ஆலயங்களுக்கும் நல்ல காரியங்களும் அதுவும் செய்ய அனுமதி இல்லை. நம்ம உறங்கிட்டு இருந்தால் அது வந்து ஒரு பிணத்தோடு இருந்ததுக்கு சம்பந்தான். உறங்கினதோடு அப்படியே நம்ம மற்ற திருமுறை அனுஷ்டானம் பண்ணுறதோ ஆலய தரிசனமோ செய்யக்கூடாது. ஆக இங்கே செய்தி என்ன அப்படின்னா, பிராணவாயு நீ சொல்லக்கூடிய ஆன்மாவாகிய பிராணவாயு இயங்கி கொண்டிருக்கும் போதே உடலுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறதே. ஏன்னா அந்த உடல் கருவியை விட்டு நீங்கி இருக்கிறது. அப்போ அந்த கருவியெல்லாம் செயல்படுத்துறது பிராணவாயு இல்லைன்னு தெளிவாயு. அரசன் இருக்கும்போது எப்படி அமைச்சர்கள் உறங்க போக மாட்டாங்களோ, பணி செய்வார்களோ, அதுபோல பிராணவாயு தான் ஆன்மாவாக இருந்திருந்துன்னா இந்த கருவிகள் இருந்து ஆன்மா நீங்காது. அப்போ இந்த பிராணவாயுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் இந்த கருவிகளை நீங்கி இருக்கிறது, அதுதான் ஆன்மா. அடுத்து ஐம்பொறிக்கு விரிவாக சொல்கிறோம். அறிவது ஐம்பொறியே எண்ணின் உறக்கத்தின் அறியாகும். அறிவதும் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாய் அறியும் எண்ணின் அறிவுகள் ஒன்றை ஒன்று அங்கு அறிந்திடா. ஐந்தையும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு, அது ஆன்மா ஐம்பொறி அறிந்திடாவே. ஐம்பொறி அறியாது. நீ ஐம்பொறி தான் ஆன்மா அப்படின்னு சொன்னேயானால் உறங்கி கொண்டிருக்கும் போது அவருக்கு பிடித்த பாடலை போட்டாலும் அவருக்கு கேட்க மாட்டாரு, எந்திக்க மாட்டாரு. அவர் நம்ம என்ன சொன்னாலும் எந்திக்க மாட்டார். உறங்கிட்டு இருக்கும்போது அவர் முகத்து முன்னாடி போயிட்டு நம்ம என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஐம்பொறியிலேருந்து நீங்கி இருக்கிறார். அவர் அப்போ நனவு நிலையில் இருந்தாலும் அந்த ஐம்பொறிகள் ஒன்றொன்றாகத்தான் அறியும். அதேமாதிரி ஒன்று ஒன்றைத்தான் அறியும். கண் பார்க்க மட்டும்தான் செய்யும், கேட்காது. காது கேட்க மட்டும்தான் செய்யும், பார்க்காது. போல ஏனைய ஐந்து ஏனைய மூன்று பொறிகளும் அப்படித்தான். அப்போ இதை ஐந்து பயனும் அனுபவித்தாதானே இந்த உயிர் வந்து விளக்கம் பெற முடியும். அப்போ இந்த ஐந்தையும் அரசன் அமைச்சரை ஏவி பணி செய்வது போல ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஐந்து பொறிகளையும் ஆட்டி படைத்து அப்படியே பயனை அனுபவிப்பவர் யார்? அதான் அந்த ஆன்மா. ஐந்தையும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு, அது ஆன்மா. அடுத்த பாடல்ல அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடாது உடல் உறக்கத்து அறிவின்மை கரணமின்மை. அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போகா. அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. முதலின்னா முதல்வனாகி ஆன்மா இயங்கி கொண்டிருக்கும் போது மற்றவங்கெல்லாம் ஓய்வெடுக்க போயிடுவாங்களா? அப்படி போக முடியுமா? முடியாது. அதுபோல பிராணவாயு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த உறக்க நிலையிலையும் ஆன்மா விடத்த அறிவின்மை கரணமின்மை இதையெல்லாம் காண முடிகிறது. எனவே அந்த பிராணனையும் உள்ளிழுத்து வெளிவிடக்கூடிய மற்றொரு பொருள் உள்ளது. அது நீ சொன்ன பிராணவாயு இல்லை, அதுக்கு அப்பாற்பட்ட ஆன்மா என்றார். ரொம்ப எளிது. என்ன இந்த ஆன்மாவுடைய இந்த உடல் இப்ப என்ன இந்த மூன்றாம் சூத்திரத்துல என்ன நிரூபிக்கிறார் அப்படின்னா, ஏழு ஆன்மவாதிகளை மறுத்திருக்கிறார். அடுத்து இந்த நான்காவது சூத்திரத்துல இன்னும் விரிவா சொல்ல இருக்கிறார். ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய இந்த இடத்துலதான் இன்னும் பல விரிவான பாடல்களால உரிய பிராண பிரமாணங்களோட ஆன்மாவை நிச்சயம் செய்கின்ற அருந்தசிவாச்சாரிய சுவாமி. இத்தோடு மூன்றாவது சூத்திரம் நிறைவடைந்து விட்டது. நான்காவது சூத்திரம் நம்ம வந்து அடுத்த வகுப்புல சிந்தனை செய்வோம், கொஞ்சம் விரிவாகவே சிந்திக்க இருக்கிறோம். நான்காவது சூத்திரம் முழுவதும் ஆன்மாவினுடைய இலக்கணத்தை பத்தி நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். இத்தோடு இன்றைய வகுப்பினை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் ஆதாரமாகிய மாணிக்க வாசகர் பாதாரவிந்தம் பணியும் பண்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து ஞானோதயம் வந்து கூடிடுமே. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்கமன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க மற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதயே சிற்சபேசா. தென்னாருடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஸ்ரீமத் மாத சிவஞான சுவாமிகள் மலர்டிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மலர்டிகள் போற்றி போற்றி.